அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அதிகாலையிலேயே வானொலியை திருப்பி காத்திருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த நிகழ்ச்சியிலே அப்போஸ்தலர் 22 அதிகாரத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது யூத ஜனங்கள் பவுலை குறித்து ஒரு கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ரோம் அதிகாரி பவுலை பிடித்துக் கொண்டு செல்லும் பொழுது அவரோடு கிரேக்க மொழியிலே பேசினார். அவர் ஆச்சரியத்தோடு, உனக்கு எப்படி கிரேக்க மொழி தெரியும் என்று கேட்கிறார். தொடர்ந்து யூதர்களிடத்தில் பேச அனுமதி கேட்டுக்கொண்டு சத்தமாக எபிரேய மொழியிலே ஜனங்களுக்கு தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்ட அவர், புறஜாதிகளையும் தேவன் ரட்சித்தார் என்பதை சொல்ல துவங்கும் பொழுது அதிகமாக கலகம் செய்தார்கள். எனவே பவுலை அந்த சேனாபதி கோட்டைக்குள்ளே எடுத்துச் சென்றார். பவுலுக்கு எதிராக மக்கள் கூக்குரலிட்டு செயல்பட்டபடியினாலே அவர் குற்றவாளி என்று நினைத்து அவரை கட்டி வைத்து சவுக்கினாலே அடித்து அவர் என்ன குற்றம் செய்தார் என்பதை கண்டுபிடிக்க சேனாபதி முற்படும் பொழுது தான் ஒரு ரோமன் என்பதை அறிக்கையிட்டார். எனவே இவருடைய பிரச்சனை சமயம் தொடர்பானதாக இருக்கிறது என்பதை கண்டு பிரதான ஆசாரியர்களையும் ஆலோசனை சங்க கூட்டத்தையும் கூட்டி அவர்கள் முன்னாலே பவுலை நிறுத்தினார் என்று சிந்தித்தோம். இன்று அப்போஸ்தலர் 23 அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இப்பொழுது பவுல் சிறைப்பிடிக்கப்பட்டவராய் இருக்கிறார். இந்த நேரம் முதல் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் கேட்கிறவர்களுக்கு விவரித்து சொல்கிறவராய் இருக்கிறார். பல வகையான அதிகாரிகளுக்கு முன்னாலே அவர் நிற்கப் போகிறார். யூதர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறபடியினாலே அவர் செசரியாவுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். ராயனுக்கு அவர் அபயமிடுவதற்கு முன் 2 செசரியாவிலே அவர் சிறையில் இருக்கிறார். ஏற்கனவே நான் கூறினேன், பவுல் எருசலேமிற்கு சென்றிருக்கலாமா வேண்டாமா என்பதை குறித்து அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அவ்வாறு அவர் செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருந்தாரா இல்லையா என்றெல்லாம் விவாதிக்கப்படுகிறது. ஆனால் அவர் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருந்தார் என்பதை நாம் தெளிவாக சொல்ல முடியும். தொடர்ந்து பவுலுக்கு பின்னாலே நாம் செல்ல செல்ல அவர் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலேதான் இருந்தார் என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உண்மைதான். இப்பொழுது உண்மையாகவே ஒரு கடினமான காலகட்டத்திற்குள்ளேதான் அவர் இருக்கிறார் என்பதும் உண்மைதான். இவ்வாறு இருப்பதனாலே அவர் தேவனுடைய சித்தத்திற்குள்ளே இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. தொடர்ந்து அவர் சொல்லும்பொழுது தேவனுடைய கரம் அவரோடு இருந்ததை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை கரத்திலே வைத்து வழிநடத்தி சென்ற ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய கரத்திலே வைத்து வழிநடத்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார். இது எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? இந்த சாதாரணமான உலகத்திலே நாம் எங்கெங்கு வாழ்ந்தாலும் அங்கே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து செயல்பட விரும்புகிறார். ஒரு வகையிலே சொல்ல போனால் நாம் ஒவ்வொருவரும் ஏதேதோ இடங்களிலே மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் ஒரே விதமான காரியங்களை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். இருந்தாலும் தேவன் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாறுபட்ட கலாச்சாரத்தை நாம் சந்திப்பதற்கு ஏற்ற ஆலோசனையையும் ஞானத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்த வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு பலர் உணர்ச்சி வசப்பட்டு இன்னும் பற்பல விதமான அனுபவங்களை பவுலை போல பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. என்னுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ அப்போஸ்தலனாய் பவுலை போல பெரிய அனுபவங்கள் நமக்கு இல்லை. சாதாரணமான விசுவாசத்தினாலேயே ஒருவர் இயேசு கிறிஸ்துவண்டை வருகிறார்கள். நாம் அவரை விசுவாசித்து அவரிலே நடக்க வேண்டும். அவர் நமக்கு வழிநடத்துதலையும் பாதையையும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே காட்டி நம்மை காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்கிறது போல அந்த ரோம அதிகாரி பவுலை சிறையிலே வைத்திருக்கிறார். அவரை அவர் அடிக்கப் போகும் நேரத்திலே அவர் ஒரு ரோம பிரஜை என்பதை அறிந்தவுடனே அடிப்பதை நிறுத்திவிடுகிறார். பவுல் ஒரு யூதனாயிருந்தாலும் கிரேக்க மொழியை சாதாரணமாக பேசுவதை குறித்து ஆச்சரியப்படுகிறார். பவுல் அப்போஸ்தலன் மிக அதிகமாக கல்வி கற்ற ஒருவர். அது மட்டுமல்ல, பல்வேறு கலாச்சாரங்களிலே வாழ்ந்த ஒரு பெரிய மனிதனாக காணப்படுகிறார். இப்பொழுது செனகரிப் சங்கம் கூடுகிறது. இதிலே யூத மத தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பவுலை விசாரணை செய்ய போகிறார்கள். தான் எந்த நிலைமையிலிருந்து எந்த காரியத்தை செய்கிறார் என்பதை விளக்க முற்படுகிறார். ஆனால் இது பலனடிக்கப் போகிறதில்லை. கர்த்தர் பவுலை உற்சாகப்படுத்துகிறார். பின்னர் பவுலை கொலை செய்ய அவர்கள் திட்டமிடுவதை அறிந்து அவர் செசரியாவிற்கு கொண்டு போகப்பட்டு பேலிக்ஸ் என்னும் தேசாதிபதிக்கு முன்னாலே விசாரிக்கப்பட போகிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக கைதியாய் இருக்கிற பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் சம்பவங்களை இங்கே நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள் அப்போஸ்தலர் 23 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான்.
இப்பொழுது பவுல் சனகிரீப் சங்கத்தின் முன்னாலே நிற்கிறார். பிரதான ஆசாரியனும் ஆலோசனை சங்கமும் அங்கே இருக்கிறது. பிரதான ஆசாரியன் எத்தனை கொடூரமானவனாய் இருக்கிறான் என்பதை கவனியுங்கள். தான் பவுல் சொல்வதை கேட்க ஆயத்தமாகும் வரைக்கும் அவன் பவுல் பேசாதபடி தடை செய்கிறான். வசனம் 3 பாருங்கள்.
அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான்.
ரோம சட்டத்தின்படி நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் முன்னதாக எந்த ஒரு மனிதனும் தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு மனிதன் கைது செய்யப்பட்டான் என்பதனாலோ, அவன் குற்றம் சாட்டப்படுகிறான் என்பதனாலோ கைது செய்யப்பட்ட அவன் தண்டிக்கப்படக்கூடாது. எனவே ரோம அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது ரோம சட்டம் மிக நேர்மையானதாக தெரிகிறது. என்றாலும் இந்த சம்பவத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் விசாரணையின் சம்பவத்திலிருந்தும் ரோம சட்டமும் திரித்து செயல்படுத்தப்பட முடியும் என்பது தெரிய வருகிறது. யார் அங்கே தீர்ப்பு சொல்கிறார்களோ அவர்களுடைய கரத்திலேயே நியாயம் இருந்தது. இன்று நம்முடைய நாட்களிலேயும் நம்முடைய அரசாங்க அமைப்பை மாற்றி அமைத்தாலோ அல்லது ஆளும் கட்சியை மாற்றி அமைத்தாலோ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும் என்று எண்ணுகிறவர்கள் உண்டு. அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட எந்த காரியமும் பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வரவில்லை. ஆதி காலங்களிலே இருந்த தலைவர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்று அதற்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்நாட்களிலே தலைமைத்துவத்திலே இருக்கிற எத்தனையோ பேர் வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது கேள்விக்குறியாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவையான மாற்றம் என்ன தெரியுமா? தனி மனிதர்களுடைய இருதயத்திலேதான் மாற்றம் தேவை. அமைப்புகளிலே மாற்றம் ஏற்படுவதனாலே எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்கப் போவதில்லை. தனி மனிதனுடைய இருதயம் மாற்றம் பெறும் பொழுதே காரியங்களிலே மாற்றம் பெறும். ஆலோசனை சங்கத்திலே பவுல் அப்போஸ்தலன் பேச தொடங்கிய உடனே பிரதான ஆசாரியனாகிய அனனியா பவுலுக்கு பக்கத்திலே நின்றவனை பார்த்து அவன் வாயில் அடிக்கும்படியாக கட்டளையிட்டார். பவுல் உடனடியாக வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று சொல்லி கடினமான வார்த்தைகளினாலே கடிந்து கொள்கிறார். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், பவுல் அப்போஸ்தலன் ஒரு கோழையான மனிதன் என்று நாம் எண்ண முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறது. அவர் மனத்தாழ்மை உள்ளவர். மனத்தாழ்மை உள்ள ஒருவர் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுத்தவர். என்ன வந்தாலும் அதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறவர். பவுல் அப்போஸ்தலனும் ஒரு மனத்தாழ்மை உள்ள ஒரு மனிதன். ஆனால் அதற்காக தீமையான காரியங்கள் நடப்பதை அவர் அனுமதிக்கிறதில்லை. அநியாயமான காரியங்களுக்கு அவர் ஒத்து போகிறவர் அல்ல. எனவேதான் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று சொன்னார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? மோசேயின் பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கும்படியாய் உட்கார்ந்திருக்கிற நீங்களே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீர்களே என்கிறார். இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்வது என்ன? பவுல் அப்போஸ்தலனுக்கும் மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் பூரணமாக தெரியும். எந்த ஒரு மனிதனும் குற்றவாளி என்று நியாய தீர்ப்பு கொடுக்கும் முன்பதாக அடிக்கப்படக்கூடாது. பாருங்கள் அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 4 வசனம்.
சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள்.
இவர் பிரதான ஆசாரியன் என்பது பவுலுக்கு தெரியாது. பொதுவாக ஒருவரை பார்க்கும் பொழுதே இவர் பிரதான ஆசாரியர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் தனது மன மாறுதலுக்கு முன்னதாக எருசலேமிலே ஒரு பரிசேயனாகத்தான் இருந்தார். பவுல் அப்போஸ்தலனுக்கு பார்வையிலே பிரச்சனை இருந்தது என்பதை தெளிவுபடுத்தும் ஒரு சம்பவமாய் இது இருக்கிறது. நாம் நிருபங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பார்வையிலே பாதிக்கப்பட்டவராய் இருந்தார் என்பதை இன்னும் சில வார்த்தைகளினாலே கண்டுகொள்ள முடியும். பாருங்கள் அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 5 வசனம்.
அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான்.
பவுல் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தார். அதன் ஒவ்வொரு விபரங்களும் அவருக்கு தெரியும். ஆளுகை செய்கிறவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று பிரமாணம் சொல்வதை அவர் அறிந்திருந்தார். அருமையானவர்களே, இது இன்றைக்கும் நாம் மறந்து போன ஒரு காரியமாயிருக்கிறது. நம்முடைய முதல்வரோ பிரதம மந்திரியோ யாராயிருந்தாலும் சரி, அவர்களை இழிவுபடுத்துவது தவறான காரியம். அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் அதிகாரங்களை மதிக்க அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் தனது கடிதத்திலே 13 அதிகாரம் 7 வசனத்திலே என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். ரோமர் 13:7, எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். இதை நீரோ மன்னன் அரியணையிலே இருக்கும் பொழுது எழுதினார் என்பது ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. ஆனால் நீரோ மன்னன் ஒரு கேடான ராயன். பாருங்கள் அப்போஸ்தலர் 23:6,
பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான்.
பவுல் அப்போஸ்தலனுடைய பின்னணியத்தை மேலும் மேலும் இங்கே அறிந்து கொள்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய தகப்பனாரும் ஒரு பரிசேயன். ஒருவேளை செல்வ செழிப்புகள் நிறைந்த சமுதாயத்திலே தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மனிதராய் இருந்திருக்கலாம். இங்கே இருந்தவர்களிலே கருத்து வேறுபாடு காணப்பட்டதை அறிந்து தனக்கு சாதகமான காரியங்களை அவர் பேசுகிறார். இங்கே பிரச்சனைக்குரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த உண்மை அல்ல. பரிசேயர்கள் பொதுவாக மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள், சதுசேயர்கள் அப்படி நம்புகிறதில்லை. எனவே பவுல் அப்போஸ்தலன் அங்கே இருந்தவர்களிடையே வேத சாஸ்திரம் தொடர்பான ஒரு கருத்து வேறுபாட்டை உண்டாக்குகிறார். கவனியங்கள் அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 7-9 வரை.
அவன் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, கூட்டம் இரண்டாக பிரிந்தது. என்னத்தினாலென்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேத பாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள்.
இப்பொழுது பரிசேயர்கள் பவுல் அப்போஸ்தலனுக்கு உதவி செய்யும்படியாய் எண்ணுகிறார்கள். எப்பொழுது பவுலும் ஒரு பரிசேயன் என்று கேட்டபொழுது அவனுக்கு சாதகமாக பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 10 வசனம்,
மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து, போர்ச்சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான்.
ஏற்கனவே நான் கூறியிருக்கிறது போல இதை எழுதும் வைத்தியனாய லூக்கா மிகுந்த கலகம் உண்டான போது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை பார்க்கும்பொழுது மீண்டும் பவுல் அப்போஸ்தலனுடைய ஜீவன் ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறது என்பதை கண்ட சேனாபதி பவுல் அப்போஸ்தலனை கோபம் நிறைந்த சனகிரிப் சங்கத்தினிடத்திலிருந்து பாதுகாக்கிறார். இங்கே மீண்டுமாக பவுல் அப்போஸ்தலன் மேலே அவர்கள் குற்றம் சாட்டுவதற்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாதவராக பவுலை சேனாபதி காப்பாற்ற வேண்டியது இருக்கிறது. அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 11 வசனம்,
அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்.
எருசலேமிற்கு பவுல் சென்றது தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே அவர் சென்றார் என்று சொல்ல முடியாது என்பதை மீண்டுமாக இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக அவர் எருசலேமுக்கு செல்லும் பொழுது எப்படிப்பட்ட பாடுகளையும் துன்பங்களையும் கட்டுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். இருந்தாலும் பவுல் எருசலேமுக்கு சென்றார், கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்ந்தார். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார், எருசலேமிலே நீ சாட்சி பகிர்ந்தது போலவே ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய வழிமுறை. இப்பொழுது அவர் சாட்சி பகிர்ந்தது போல எருசலேமிலே சாட்சி பகிர இதற்கு முன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்பொழுது ரோமாபுரியிலேயும் சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் வாய்ப்பை திறக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், அவர் எருசலேமிற்கு வந்ததை குறித்து கர்த்தர் அவரை கடிந்து கொள்ளவே இல்லை. தேவன் அவரை பார்த்து, போலே, எருசலேமுக்கு நீ போக வேண்டாம் என்று சொன்னேன், அங்கே பிரச்சனை வரும் என்று சொன்னேன், ஏன் நீ சென்றாய் என்று கேட்பதற்கு பதிலாக, நீ இங்கே சாட்சி சொன்னது போல ரோமாபுரியிலும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். ஆம், பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியிலே ஊழியம் செய்வதற்கு தேவனே இந்த வழிமுறையை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்திலே வாழ வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலேயும் நாம் எந்தெந்த இடங்களிலே கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ வேண்டுமோ அந்தந்த இடங்களுக்கு ஆண்டவரே நம்மை அழைத்து செல்வார். எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கும் சொல்கிற சாட்சி என்ன, நான் சுகவீனமாயிருக்கும் பொழுது ஆஸ்பத்திரியிலே அநேக வியாதியஸ்தர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னேன். அங்கே வேலை செய்த வைத்தியருக்கு சொன்னேன், தாதிமாருக்கு சொன்னேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை குறித்து மகிழ்ச்சியோட பேசுகிறார்கள். நம்மை கொண்டு யார் யாருக்கு சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் சித்தமாயிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவது அவருக்கே மகிமை. அதை நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சிலாக்கியமாகவே நாம் கருத வேண்டும். சரி, வசனங்கள் 12-15 வரை பாருங்கள்.
விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாயிருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோட கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள்.
பவுலை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு தந்திரமாக யோசனை செய்கிறார்கள். ஆனால் தேவனாய கர்த்தர் மிக தெளிவாக தன்னுடைய திட்டத்தை பவுலப்போஸ்தலனுக்கு தெரிவித்து விட்டார். அதாவது பவுலப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு செல்ல போகிறார். வசனங்கள் 16-18 வரை பாருங்கள்.
இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தப்படியே அவன் இவனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான்.
இப்பொழுது ஒரு ரோம பிரஜையாக பவுல் தனது சிலாக்கியத்தை பயன்படுத்துகிறார். இதை அவர் செய்வதற்கு பூரண அதிகாரமுடையவராய் இருக்கிறார். இங்கே பவுலப்போஸ்தலனுடைய குடும்பத்தை குறித்த மேலும் சில விவரங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அவருக்கு ஒரு சகோதரி உண்டு என்றும் அவள் தனது குடும்பத்தோடு எருசலேமிலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. அந்த சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதும் இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது. அப்போஸ்தலர் 23:19-22 வசனம் வரை பாருங்கள்.
அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான்.
இவ்விதமாக பவுலப்போஸ்தலனுக்கு எதிராக அவரை கொலை செய்த சதி திட்டத்தை அவர் அறிந்து கொள்கிறார். இந்த இடத்திலே மற்றொரு அடிப்படை சத்தியத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல வேளைகளிலே நம்முடைய சரீர சுகத்திற்காக எந்த வைத்தியரிடத்திற்கும் நாம் செல்ல தேவையில்லை, கர்த்தரை மட்டும் நம்பினால் போதும் என்று தவறாக போதிக்கிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வியாதி பலவீனம் இருக்கிற விசுவாசிகளும் கர்த்தரைத்தான் நம்புகிறார்கள். பரம வைத்தியருடைய கரத்தை எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறார்கள். ஆனால் பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையின்படி அந்த பணியை தேவனே தந்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறது போல பவுலப்போஸ்தலனுடைய சகோதரியின் மகன் வந்து நடைபெறுகிற சம்பவங்களை தெரிவித்தவுடனே, எனக்கு நீ இந்த காரியத்தை சொன்னதற்காக ரொம்ப நன்றி, நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், நீ வீட்டுக்கு போ என்று சொல்லவில்லை. தான் ஒரு ரோம பிரஜையாய் இருந்ததினாலே தனக்கு கிடைக்கிற எல்லா அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் தேவனே பவுலப்போஸ்தலனை ஒரு ரோம பிரஜையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் சிலாக்கியங்களை வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். இல்லை என்றால் அப்படிப்பட்ட சிலாக்கியங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு நான் சொல்வதனாலே நாம் அவரை நம்ப வேண்டாம் என்பதல்ல. அல்லது ஒரு விசுவாசி வைத்தியரிடத்திலே செல்கிறார் என்றால் அவர் கர்த்தரை நம்பவில்லை என்று பொருள் அல்ல. தேவனே மனிதனுக்கு கொடுத்த அறிவையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தினாலும் தேவன் தம்முடைய சித்தத்தையே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் இருப்பதுதான் முக்கியமானது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களின் மத்தியிலேயும் நீர் அவரோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவர் பேசுவதற்கு நீர் கொடுத்த ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் ரோமாபுரியிலேயும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று உம்முடைய திட்டம் இருந்தபடியினாலே அவர் அதற்கு முன்னதாக கொலை செய்யப்படாதபடி நீர் காத்து கொண்ட வழிமுறைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் பற்பல விதமான ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, குறிப்பாக அவருடைய பாதுகாவலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உணவினாலே சரீரம் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். அவர்களுக்கு தீமை செய்ய திட்டமிட்டு இருக்கிறவருடைய கரங்களிலே அவர்கள் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். அவர்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு நீர் நிறைவேற்றி முடிக்க சித்தமாயிருக்கிற எல்லா பணிகளையும் நீர் நிறைவேற்றி முடிக்க அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நெருக்கமான சூழ்நிலைகளில் வாழுகிற ஊழியக்காரர்கள் யாராவது இன்றைக்கு பயத்தோடும் கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பார்கள் என்றால் நீர் அவருடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க சித்தமாய் இருக்கிறது, எந்த ஒரு காரணத்தினாலும் தடைபடாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் உமக்குள்ளே உற்சாகம் அடையவும் நீரே அவர்களுக்கு கிருபை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எங்களையும் நீர் எந்த இடத்திலே என்ன நிலைமையிலே வைத்திருந்தாலும் உம்முடைய சித்தமே நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
தள்ளாடி நொந்து நீ கலங்க ஜீவனம் இழந்து துன்பம் மேவினாலும் மாசிருமையாய் சகிக்க ஒண்ணா வறுமை கொண்டாலும் மாசிருமையாய் சகிக்க ஒண்ணா வறுமை கொண்டாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி டி டபிள்யூ ஆர் தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
சுமை மேலே பற்றி நின்றாலும் மிகு பாரமாய் சுமை மேலே பற்றி நின்றாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 9:10.
நோயிலும் நீயாக பட்டுழன்றாலும் எந்த கேடுகள் உன்மேலே வந்து உன்னை மூடினும் எந்த கேடுகள் உன்மேலே வந்து உன்னை மூடினும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே வீடு தானும் கொள்ளை ஆன